ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்பின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நீர்த்தல் விண்ணப்பம் என்று அருமையா சொல்லப்பட்டிருக்கு. இனி நீர்த்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் இது. உத்தரகோசமங்கில் அருளியது என்று சொல்லுகிறார்கள். இருக்கணும். ஏனென்றால் 1 முதல் 20 பாட்டு வரையிலும் தொடர்ந்து உத்தரகோசம் அங்கி வருது. 50 பாட்டு மொத்தம். அதுல முதல் 20 பாட்டு தொடர்ந்து வருது. பிறகு 48வது பாட்டுல வருது. ஆகவே 50 பாட்டுல 21 பாடல் உத்தரகோசம் அங்கியை பற்றி வருது. அதனால் இது உத்தரகோசம் அங்கில் அருளியது என்று சொல்வதில் இழுக்கில்லை. அதன் பிறகு இது என்ன கூறுகிறது என்று சொன்னார். பிரபஞ்ச வைராக்கியம். என்ன பிரபஞ்ச வைராக்கியம்? இந்த தலைப்பு எதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது. பிரபஞ்ச வைராக்கியம் என்ன? பிரபஞ்சத்துல என்ன வைராக்கியம் இருக்குது அவருக்கு என்று கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல மீண்டும் வரக்கூடாதுங்கிற வைராக்கியம். பெருமானால் எப்ப ஆட்கொள்ளப்பட்டு விட்டோமோ, ஆட்கொண்ட பிறகு பெருமானோடு செல்லுமே தவிர மீண்டும் இந்த உலக வாழ்க்கையா தேவையில்லை. பிரபஞ்ச வைராக்கியம் என்ன எப்படி உரைக்கணும்னா, மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வாராமல் இருக்க வேண்டும் என்ப உறுதிப்பாடு. இதெல்லாம் இப்படித்தான் உரை செய்யணுமே தவிர, இல்லைன்னா வெறும் பிரபஞ்ச வைராக்கியம்னா வேற என்ன விளங்குது? விளங்கல அல்லவா? அதான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். என்ன பண்றது? திருவாசக தலைப்புகள் என்று எடுத்து ஒருத்தர் எடுத்து தனியா 51 தலைப்புகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு தர்ற விளக்கத்தை வைத்துக் கொண்டு ஓரளவு எண்ணி ஆராய்ஞ்சு எழுதினும். இல்லைன்னா ஒரு காலையில என்ன பிரபஞ்ச வைகிறாய்க்கு நீத்தல் என்ன பண்றதுக்கு என்றெல்லாம் குழம்பும். அப்படி குழம்ப கூடாமல் செஞ்சோம். என்ன பண்ண, தலைப்புகளை வைத்து நம்ம யாரும் எண்ணல. பண்டிதமணி கைரேஞ்செட்டியார் கொஞ்சம் கொஞ்சம் போனார். இருந்தாலும் முழுமையா அவர் செய்ய முடியல. ஏன்னா அவர் வயசான காலத்துல இருந்தது திருவாசகத்துக்கு குறை, அதனால போகல. அது கூட அவர் என்ன திருவம்பாவை வரைக்கும் போயிருக்காரு, திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் போறாரு, பின்னால போகவே இல்லையே, போகல. காசு பிள்ளை போனார், அவர் வெறும் பொழிப்புரை எழுதிட்டார், அவ்வளவுதான். பொழிப்புரை எழுதிட்டார் கடைசி வரைக்கும் பிடிப்படதான். அவரும் பாவெல்லாம் கடைசி காலத்தை தொட்டது எல்லாம் நல்ல முதிர்ந்த காலத்துல கடைசியா இருந்த காலத்துல செய்தது. இல்லைன்னா அவங்க நல்லா பெரிய நல்ல அறிஞர்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னமோ முடியல அப்படி விட்டது. இப்போதைக்கு பண்ணணும் அருணவடிவேலையார் தான் ஓரளவு பிடிச்சடிச்சு எழுதியிருக்காரு. இதுல திருவாசகத்துல பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம். மீண்டும் ஒரு பிறவிக்கு இந்த உலகிற்கு உலகியலுக்கு எனக்கு வரக்கூடாது பெருமானி என்ற விண்ணப்பம் தான் அவர்களுக்கு. பாருங்க, முதல் பாட்டு ரொம்ப அருமை. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டிடுதி கண்டாய். கடையவனேனை பல இடத்துல சொல்லிருக்கார். நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்றாரு. நாயிற்கடையாய் கடையவன்னா எதனினும் கடையவன்னா, மனித எல்லையில் கடையவன் அல்ல, நாயிலும் கடையவன். சிவ சிவ. இப்ப நீங்க ஒரே இதுக்கெல்லாம் நான் பெரிய நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள். இப்ப கடையவன் ஏனி என்று எழுதும் போது பொதுவா எல்லாருக்கும் என்னப்படும் கேட்டா, மக்கள் இனத்தில் கடையவன் ஏனி என்று எழுதுவாங்க. நல்ல சிறந்த பேராசிரியர்கள் நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள் கடையவன் ஏனி அல்ல, நாயினும் கடையவன் ஏனி என்று எழுதியிருப்பாங்க. என்னை நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்று தயவானித்துவனே என்றார் முன்னும் என்று மேற்கோள் போட்டுருவாங்க. அப்போ கடையவன்னா மனித இனத்தில் இல்ல, நாயினத்திலேயே கடையவன். நாயின ரொம்ப கடைசி, அதுலயும் ரொம்ப கடையவன். கடையவனேனை இவ்வளவு கடைசியா இருக்கிறாளே பெருமான் ஆட்கொண்டாரேப்பா எப்படினாரு. அப்படி ஆட்கொண்டது என்னுடைய தகுதி வச்சா? இல்லையே, தகுதி இல்லைனாரு. கருணையினால், இந்த ஆன்மா மீது வைத்த கருணை தான் அதுக்கு காரணமே தவிர அடியனுடைய தகுதி இல்ல சுவாமி, ஒரு தகுதியும் இல்ல. கருணையினால் எப்படி ஆட்கொண்டான்? கலந்து ஆட்கொண்ட, எல்லாம் தமிழ் தமிழ் அல்லவா அல்லவா. கலந்து ஆட்கொண்ட, கலந்துன்னு எந்த உயிரோடு கலந்து, உயிரோடு கலந்து என்னை ஆட்கொண்ட போது என் உயிர்க்குயிராயிருந்து ஆட்கொண்ட நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி. சிவபுராணம். பெருமானே நீ எப்படி இந்த உயிரை செய்தாய்? நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உண்மையிலேயே சொல்லிய பாட்டு பொருள்னு சிவபுராணத்தை படிச்சோம்னா 10 நாளைக்கு ஒரு நாளாவது நிச்சயமா கண்ணில் தண்ணி வரும். சத்தியம், சந்தேகம் இல்லை. ஆனா உணர்ந்து மெதுவா படிக்கும். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி, இன்பமும் துன்பமும் இல்லானி. உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இல்ல உள்ளான்னார். உள்ளானி அது என்னது? இல்லானே உள்ளானே. அவன் தன்னளவில் இன்ப துன்பம் இல்ல, இந்த ஆன்மாக்களோடு சேர்ந்து இருக்கிற உயிரோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த உயிர் இன்பப்படுகின்ற பொழுது அப்படியா ராஜா நலமா இருப்பா அப்படிம்பாரு. மோசமா அழும் போது ஏண்டா அழுகிறப்பா, ஏண்டா நான் சொன்ன கேட்டியாட அவனு அழுவான். அதனால ஆன்மாக்களோடு கலந்த நிலையில் இன்ப துன்பங்கள் உள்ளவன், ஆன்மாக்களின் நீங்கிய நிலையில் இல்லானி. உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம்? இன்பமும் துன்பமும் இல்லானி. இந்த பாழா போன ஆன்மாக்களை கட்டி நீ மாரடிக்கிறதுனால அந்த படுகிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு ஏண்டா சொன்ன கேட்டியா, செய்தி பத்தியா இப்படி செஞ்சிட்டு இல்ல, அதனாலதான்ப்பா அப்படி இருக்கிறே என்று கருதி உள்ளானி. நல்ல அன்பர்களுக்கு அன்பருக்கு அன்பனி, யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி. பா சிவபுராணத்தில் அப்படியே வச்சிருக்க. அதனால்தான் இல்ல நல்ல தினமும் சிவபுராணம் படிக்கணும். தினமும் மாலையில ஒரு 6:30 கொஞ்சம் சிவபுராணத்தை படிச்சோம்னு சொன்ன அது சொல்லிய பாட்டின் பொருணந்து படித்தால் நிச்சயம் அந்த ஆன்மா கரையேறும், கரையேறும். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்காக படிக்கிறான் சிவஜீவ. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்மா கரையேற வேணாமா? கடையவனீனை கருணையினால் கலந்து, இந்த உயிரோடு கலந்து ஆட்கொண்ட விடையவனீ. அப்படி ஆட்கொண்டியப்பா திருப்பெருந்துறையில, அப்படி ஆட்கொண்ட விடையவன் அல்லவா? விடை உறுதிய உடையவனாக இருக்கின்றாயே. விட்டெழுதி கண்டாய், எப்போ நீ ஆட்கொண்டாயோ ஆட்கொண்ட பிறகு அந்த அடியனை விட்டுவிடப்பா, விட்டுவிடாதப்பா. அங்கதான் பிரபஞ்ச வைராக்கியம். விட்டு விட்டால் என்ன கிடைக்கும்? பிரபஞ்சம்தான் கிடைக்கும். விட்டு விடாதே என்று விண்ணப்பதினால் பிரபஞ்ச வைராக்கியம் ஆயிற்று என்று அங்க பிடிக்கணும். எங்கே பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறதுன்னா இந்த விட்டெழுதி கண்டாய், இந்த இடத்துலதான் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு. விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து விடுவனே, வந்தா மீண்டும் எப்படிப்பா நான் வருவேன்? அதான் மீட்டு இங்கு வந்து வினிப்பிறவி சாராமி, கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானி. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி, மீட்டு இங்கு வந்தோம் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தோம் வினைப்பிறவி எல்லாம் வந்துடும். அதனால மீட்டு இங்கு வரக்கூடாதுப்பா. தோல் உடையவனீ, அருமையான புலித்தோல் உடையவன், புலித்தோலை எடுப்பில் அறிஞ்சிருக்கிறேன். வேங்க இல் தோல் உடையவனீ, நீ எங்கப்பா இருக்கிற? மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசி. இங்க மண்ணுங்கிறது எத்தனை சுழி? 2 சுழி. 2 சுழின்னா என்ன அர்த்தம்? நிலை பெற்றிருக்க முடியாது அர்த்தம். நிலை பெற்றிருக்க முடியாது. மண்ணும்னா என்னைக்கு நிலை பெற்றிருக்கும்படியான உத்தர கோஷம் அங்கில் இருக்கின்ற பெருமான் அல்லவா அப்படின்னு மண்ணு புகழ் மாதிரி. இதே 3 சுழி ஆயிட்டதுன்னா இந்த மண்ணு போச்சு அல்லவா, அப்படி வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஒழிக்கும் போது கூட மண்ணுன்னு 2 சுழி போடும்போது மெதுவா உச்சிக்கணும். இது என்ன? மண்ணும் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, அங்க புடிச்சு அழிச்சு போட வேண்டியது. ஏன் மண்ணு? இந்த மண்ணு தான் 3 சுழி. அதுல ஒலிக்கும் போதெல்லாம் கூட கவனம் இருக்கணும். மந்திரம் அல்லவா இதெல்லாம், மந்திரங்கள் அல்லவா. அதனால எனவே மன்னும் உத்தர கோசமங்கிக்கு அரசி. நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசமங்கியின் தலைவனாக இருக்கிற பெருமானி சடையவனி. சடையவனே தளந்தேன்கிறாரு. ஏன் சடையவனேன்னு கூப்பிடுறாரு? ஏன் சடையவனே கூப்பிடுறாரு? ஏன் நல்ல உடம்புடையவனே, செம்மேனி அம்மானி, சிவபெருமானி என்றெல்லாம் சொல்லாமல்ல, சடையவனி. என்னது, எந்தெந்த பொருளெல்லாம் தளர்ந்திருக்குதோ அப்போ நீ சடையை தூக்கி வச்சுக்குவேன். ஏன் மாமனுக்கு மறுப்பவனுக்கு தகராறு, நிலா சந்திரன் பிடிச்ச புடியில அங்க இருந்து பிடிச்சா ஒரு ஓட்டம், வேற யாரும் வச்சுக்கல. என்னடா ராஜா, எங்க மாமா என்ன அடிக்க வர்றாங்க, இனிமே தொலைச்சு விடுவாங்களாட்டிருக்கு, வாடா ராஜா வச்சுக்கிட்டாரு. அது போல கங்கை விட்ட வேகத்துல வந்திருந்ததுன்னா அந்த உலகமெல்லாம் போயே போயிருக்கும் இல்லவா? இரு சடையில விட்டாங்க. இப்படி இந்த உலகிற்கு வருகிற கேடுகளை எல்லாம் தாங்குகின்ற சடையுடையவன் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு, தாங்க கூடாதாப்பா. ஆதலால் சடையவனி. திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பேர் செஞ்சடையப்பர்னு பேர். மறந்துருவோமா? படிச்சேடா அல்லவா செஞ்சடையப்பர் என்று பேர். அதனால இங்க சடையவனி திருச்சடையில என்ன தாங்கி இருக்கிற? கங்கையை தாங்கி இருக்கிற, பிறைய தாங்கி இருக்கிற. அது மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன அன்பர்கள் தமக்கு கையில கிடைக்கிறதோ, கையில கிடைக்கிற பூவெல்லாம் போட்டா கூட, ஏ இது ரோஜா பூவா வச்சாதான் வச்சுக்குவேன், அல்லது வந்து எனக்கு தாமரை பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் கிடையாது, எருக்கும்பூ போட்டா கூட அது அப்படியே தலையில கிடக்கும் பாவம். இப்படிப்பா அன்பினார் இடுகின்ற எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றுக்கொள்ளுகிற சடையவனி, இந்த என்னை என்ன ஏற்றுக்கொள்ள கூடாதா? தளர்ந்தேன் உன்னை நான் பிரிந்ததிலிருந்து ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறேன்ப்பா. எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளு. இந்த ஓட்ட பந்தயம் விடும்போது வேகமா ஓடி வர்றான் பாருங்க, அந்த பாயிண்ட் தாண்டிட்டான்னா அப்படியே பிடிச்சுக்குவோம். ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் இன்னும் போவான். அதான் தாங்கிக் கொள்ளு. பாவம் இந்த பிறவி, அவன் வந்து ஓட்ட பந்தயத்துல ஓடியாரான், நான் இந்த பிறவி ஓட்டத்துல ஓடியாரேன். அவன் ஓட்டமாவது நின்னு போடும், இந்த ஓட்டம் நிக்காது சுவாமி. அந்த ஓட்டத்தை யாரும் தடுக்கலாம், ஓட்டக்காரன் ஓட்டத்தை அங்க இருக்கிற நம்ம மற்ற விளையாட்டுக்காரன் தடுத்துடலாம். இத நீ தானப்பா தடுக்கலாம், வேற யாரும் தடுக்க முடியாதேப்பா. ஏன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. பிறப்பருக்குனா நீ மன்னன்பா, நீ எல்லப்பா இருப்ப. அதனாலப்பா தளந்தேன். சரிடா, நீ தளந்தா என்ன, ஏன் என்னதான் பிடிக்கிறியன்னாரு? ஏன் என்னதான் பிடிக்கணுமோ, உலகத்துல வேற யாரும் இல்லையானாரு. உடையாய் என்னை அடிமையாக உடையவன் நீதான். சொந்தக்காரன் தான் நான் பிடிக்க முடியும், ஊரான பிடிக்க முடியுமாப்பா? நீ என்ன அடிமையா உடைய நீ தானப்பா. அப்ப தளந்தா யாரு காக்கணும்ப்பா? ஊரான காப்பான். உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளே. இதெல்லாம் படிக்கும் பொழுது அவருடைய நெஞ்சத்துல அப்படியே கொட்டி வச்சிருக்க, அந்த குருநாதனை பிரிஞ்சிட்டமேங்கிறது ஆர்வத்துல அவர் அப்படியே உள்ளத்தை வருத்திட்டு இருக்கு. அந்த வருத்தத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பாரு. என்ன பண்றது? கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனீ, விட்டெழுதி கண்டாயி விரல் வேங்கையின் தோல் உடையவனீ, மண் உத்தர கோசமங்கிக்கு அரசி. சடையவனே தளர்ந்தேன், எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி. அருமையான பாட்டு. தாங்கிக் கொள்ளே அப்படின்னா அந்த கொள்ளேங்கிறது மீண்டும் அடுத்ததா வந்து இங்க இங்க வேற வேற பாட்டுல வாமா. கொள்ளேர் பிளவகலா, ஆமாமா, கொள்ளேர் பிளகவளா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும். இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க, அவர் மணிவாசகரும் கல்யாணமானவர் என்று அறியா. கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர், இந்த கொள்ளு கூட நடுப்புற இருக்க முடியாது, அந்த அளவுல மார்பகம் விரிந்து இருக்குமா, விரிந்து இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மார்பகத்தை உடைய பெண்பாளார் கொவ்வை செவ்வாய், கொவைப்படம் கூட தோத்து போடும், அவங்க வாய் சிவப்பு அப்படி இருக்குமா. அப்படிப்பட்டவருடைய அந்த செவ்வாய் விண்ணேனினும் அந்த பெண்ணாசையை நான் விட்டுவிடாமல் இருந்தாலும் விடுதி கண்டாய், என்னை விட்டுவிடாதப்பா, விட்டுவிடாத. இது உலகியல் வழிபட்ட நம் போன்றவர்களுக்காக சொன்னது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அது மாதிரி எதுவும் பெண்பால் இன்பமே விருப்பமா இருந்து கொண்டு இந்த உலகமே விருப்பமா இருப்பதனால நம்மை நோக்கி சொன்னார் தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை இல்லவா, இல்லை. நம்மை நோக்கி அப்படி சொன்னது அவ்வளவுதான். இப்ப இதுல கூட சொல்றார், பல இதெல்லாம் நெஞ்சுக்கு சொல்றார், பின்னால் கூட வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் கேட்பான், பின்னால பாட போறார், ஏ வாழாத நெஞ்சமே நீ வாழ்றியே அப்படிங்கிறாரு. அவர் நெஞ்சமா வாழாமல் வாழுது, அதான் வாழ்ந்த வாழ்வார் கேப்பா. நம்ம நெஞ்சம் வாழாத நெஞ்சம். ஆகவே நம்முடைய அனுபவத்தை தான் ஏற்றிக்கொண்டு இங்க எல்லாம் சொன்னது போலதான் இங்கேயும் சொன்னதை தவிர அதுக்காக அவர் பெரிய திருமணமானவர் என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எனவே கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கை, தடம் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வெள்ளேனினும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொடும்பின் உள்ளேன். ஏன் அப்படின்னாரு, உன்னுடைய அடிமையாக இருப்பதுதான் எனக்கு எப்பொழுது விருப்பம், தொடும்புன்னு அடிமை, அந்த தொழும்பிலேயே நான் இருக்கணுமே தவிர உள்ளேன் புறம் அல்லேன். நீ என்னை விட்டு புறப்பட்டு போயிட்ட, ஆனா நான் வேற எங்கேயும் போயில்லையே, மீண்டும் போய் நேரா மதுரைக்கு போய் மாண்புமிகு அமைச்சரா உட்கார்ந்தில்லையே என்று வந்து உன்னுடைய அருள் பெற்றவனும் அன்னைக்கே மாண்புமிகு அமைச்சர் இல்லை, எல்லாரும் ராஜினாமா பண்ணுவாங்க, நான் ராஜினாமா பண்ணாமையே ராஜினாமா பண்ணாள், அதுக்கப்புறம் நான் அமைச்சனா இல்லவே இல்லவா, அந்த சீட்ல கூட உட்காரல, உட்கார வர்றார் ஒரு நாள் அன்னைக்கு, அன்னைக்குதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது எப்ப தெரியுமா, இங்க இருந்து குதிரை எல்லாம் வருது வருதுன்னு சொல்லிட்டு வரல, வரவே இல்லை. திரும்ப வந்து என்னைக்குதான் வரும்னு கேட்ட உடனே ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டார். சரி ஆவணி மலை வரும்னு சொல்லிட்டு அப்பதான் போறார், இல்லைங்களா. போறவர் எப்ப எப்ப வரும்னு ஆவணி மலை வரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் அரசனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதி எண்ணம் போயிட்டுது, என்ன இந்த நல்ல மனுஷனா இருந்தா இருந்தாலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாருன்னு கொஞ்சம் அருவறுப்பு இருந்தாலும், நல்ல மனுஷனாச்சு ஒன்னு கையெல்லாம் சுத்தமாச்சு, இந்த பணத்தை வேற எது எடுக்க மாட்டாரு என்னடாது அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் இவர் மேல நம்பிக்கை, இன்னொரு பக்கம் காலம் நீட்டிக்குதேங்கிற ஒரு கவலை, இன்னும் குதிரை வல்லியேங்கிற கவலை, இந்த ரெண்டு சங்கடத்திலையும் சரி இருக்கட்டும். அப்பதான் வீட்டுக்கு போறார், திருவாதூர் போறார். போன ஒண்ணுதான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும் போது, ஐயா ஏண்டா அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன், நீ யார், உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் போ ஐயா அப்படின்ட்டு வந்துட்டு மீண்டும் வர்றார். வந்த உடனே அதுக்குள்ள ஆவணி மூலம் வந்துட்டு குதிரை வந்துட்டு, குதிரை வந்த உடனே என்ன செய்யணும் கேட்டா, குதிரை வந்து பகல்ல அநேகமா ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு ஓட்டியாந்துருக்கணும், இதெல்லாம் சரியா மணி எல்லாம் நம்ம சொல்லலாம் ஏறத்தால சொல்லலாம் இருக்கிற வரலாறு, ஒரு 10 மணி அளவுல குதிரை காலையில வந்திருக்கணும். வந்தவன அரசங்கிட்ட சொல்லிட்டார், ஐயா குதிரை வந்துட்டுது, அந்த குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கார், தலப்பா கலப்பாலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரியே படலையா, எங்க நம்ம நம்ம பக்கத்து ஆள் மாதிரியே படல, ஆனா ஒரு ஆள் வந்திருக்காருனார், அப்படியா அப்படின்னு உடனே இவனுக்கு மகிழ்ச்சி, பத்தியா நம்ம நம்ம மாண்புமிகு அமைச்சர் அதெல்லாம் ஏமாத்த மாட்டார்ப்பா, அதெல்லாம் போனவர் குதிரை தான் வாங்கிட்டு பத்தியா, குதிரை எல்லாம் வந்திருக்கு என்று அவருக்கு மீன் நம்பிக்கை வந்துட்டுது. வந்ததுல எல்லாம் வந்து வெளியெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் ஐயா அந்த குதிரை இன்னைக்கு விட்டு பார்க்கலாம், நீங்க ஏறி இது வண்டியில கட்டி பாருங்க, அல்லது மற்ற வந்து போருக்கு விட்டு பாருங்க, அல்லது ஒரு பெரிய தாண்டத்துக்கு விட்டு பாருங்க, எது வேணாலும் பார்க்கலாம், கயிறு மாத்தி கொடுத்துட்டேன், மீண்டும் நம்ம கிட்ட தரப்படாது குதிரை கண்டிச்சு விட்டுது. நம்ம ஐயா வந்தது யாரு, நம்ம ஐயா தானே, அதனால கண்டிச்சு விட்டுது. அவன் பாத்துக்கிறது எல்லாம் விட்டாங்கன்னு ஏறத்தாலும் 10 மணிக்கு வந்த குதிரை 11 மணிக்கு பார்வைக்கு வந்திருப்பான், 11 2-2.5 மணி வரைக்கும் அநியமா இந்த குதிரை எல்லாம் இருக்கும், 3 மணி போல குதிரை வேலை கயிறு மாத்தி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, யாருக்கு, நம்ம அரசனுக்கு மகிழ்ச்சி, மாண்புமிகு அமைச்சருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குண்டேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ எங்கிட்ட என்ன பாருக்குது, ஒரு கால் இந்தையா குதிரை இல்லைன்னா எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கட்டியானா கூட கட்டத்துக்கு யோகியது இல்லை. ஏன் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அதனால ஒரு தம்படி இல்லை இந்த மனுஷன்ட்ட, எல்லாம் பெருமான் கையில தான் இருக்குது. அந்த மனுஷன் எந்த பேங்கில் போட போகுது, எந்த பேங்கில் போட போகுது, கிடையாது. அது பேதத்தை அப்படியே திரும்ப எந்த அடியாட்ட கொடுத்தோ என்ன பண்ணிச்சோ விட்டு போச்சு. ஆகவே கணக்கே கிடையாது. இப்ப இவ பணத்துக்கு கணக்கு தெரியல போச்சு. அதெல்லாம் இவருக்கு பிறகு மகிழ்ச்சி, நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ராத்திரியெல்லாம் அவருக்கு என்ன பெரும் மகிழ்ச்சினா, அப்பா நல்ல வேலை குதிரை, நல்ல பெருமான் ஆட்கொண்ட பெருமான் குதிரையை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கணக்கு தீர்த்துட்டார். இனிமேதான் நமக்கு வந்து அரசன் மேல நமக்கு ஒன்றும் கால்ப்பு இல்லை, அவனும் நாளைக்கு கோவிச்சுக்க மாட்டான்னு இருந்தா. ராத்திரி 12 மணி ஆச்சு இல்ல, 12 மணி ஆன உடனே இந்த நமக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. இது வந்து உண்மையான ஒரிஜினல் குதிரை இல்ல, எல்லாம் டூப்ளிகேட்டு, இது நரி, கொஞ்சம் இந்த பழைய புத்தி வந்துட்டுது. 12 மணி ஆனவனே ஒவ்வொன்னுக்கு ஒன்று பேசுது, என்ன இங்க கொண்டாந்து கொள்ளும் கொள்ளும் வைக்கிறானுவா, சீ என்னது, எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, என்னது கொண்டாந்து புல்ல போடுறான், சீ என்ன. அங்க இருந்தோம்னா நம்ம சுடுகாட்டுல சில பணம் வரும், பாதி வேகம் வேகும் போது போயிட்டான்னு வச்சுங்க, ஒன்று இழுப்போம், இழுத்து திம்போம், அது எப்படி இருக்கும், பாதி வந்து பாதி வேகாம அடாடாடா, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சது ராத்திரி 12 மணிக்கு, சிவ சிவ, இதெல்லாம் ஒளியும் ஒளியும். ஒரு மணி 1.5 மணி ஆச்சு, ஒரே ஒரு நரி வந்து எப்படின்னு கேட்டா காலில் இருக்கிற அந்த விலங்கு அப்படி பிடிச்சி இழுத்தது, பட்டுனு வந்து போச்சு. இந்த அந்த உடனே நரி ஆகி போட்டுது, அவ்வளவுதான் ஆடி கால் கூட சத்தம் போட்டுது. இந்த சத்தம் போட்டதுல ஊரே தெரிஞ்சு போய் இப்ப அரசனுக்கு கடும் கோபம். இது மணிவாசருக்கு தெரியாம போச்சு, இந்த ராத்திரி நடந்த விஷயம் அவருக்கு தெரியல, தெரியாது, என்னமோ தெரியல, அப்படி இருக்குது. தில்லையார் பாடத்தில் அப்படிதான் பாடுறார் பரஞ்சோதி முனிவர், தெரியாது தெரியாது. அவன் எல்லாரும் தெரியுமா, என்னடா மாண்பு அமைச்சராவதுர, என்ன இவ்வளவு ஊரை கெடுத்துட்டா அந்த மனுஷன், நிறைய பிடிச்ச அளவு குதிரை ஆக்கி சிச்சிச்சி. இந்த நம்ம நாட்டிலேயே பாண்டி நாட்டிலேயே, பாண்டி நாடு என்ன, அகில உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருந்ததே இல்லையா, என்ன அப்படி வந்துட்டு. இது ராத்திரி போட முழங்குது, மறுநாள் அப்படியே கடுப்பா இருக்கிறான் அல்லவா. இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசனை போட்டு நடிக்க சொல்லணும் அல்லவா, கடுப்பா இருக்குது. அப்ப இருக்கும்போது இது பாவம் காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, யாரு மணிவாசக ராத்திரி நடந்தது போல தெரியாத, சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா வர, அன்னைக்குதான் மாண்புமிகு அமைச்சரா மீண்டும் அந்த அரண்மனைக்கு வருது. மீண்டும் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்து வருது, வந்த உடனே அங்க இருக்க மேல என்ன என்ன ஏற இறங்க பாக்குறான், என்னது நல்ல பணத்தை வேட்டு விட்டுட்டு வருது பாரு, அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படின்னு 4 பேர் சொல்லியிருப்பான் பாவம் சிவ. அதையும் தலை காதல் வாங்கி வந்துட்டு வந்த உடனே அமைச்சர் அரசன் பார்த்தார், என்ன அமைச்சரே வருக வருக அப்படின்னா, என்ன அர்த்தம் வருக வருகங்கிறது இல்ல, சும்மா அப்படி உனக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புல. அப்புறம்தான் என்ன குதிரையெல்லாம் ராத்திரி வாங்கிட்டு வந்தீர, ரொம்ப அருமையான குதிரையாச்ச, நல்ல குதிரை தானே அப்படின்னாரு. இவருக்கு ஒன்னும் விளங்கல. ஆகவே ராத்திரி முழுது நல்லா படுத்துங்கி இருக்குது. ஏன்னா நம்ம கடமை ஒப்பிச்சிட்டோம், இனி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று ஒப்பிச்சிருக்கு. இது மறுநாள் காலில் இந்த மாதிரி அரசன் கேட்டுக்கோன்னு 2 வாரத்தை இப்படி சொல்லிட்டு பார்த்தேன், என்ன முழிக்கிற டாய் அண்ணா அழைச்சிட்டு போன. அப்புறம் தான் இவருக்கு விளங்குது, என்ன அது ராத்திரி குதிரையெல்லாம் சரி வந்துட்டு இருந்தது, ஏன் நீ ஒண்ணு அதெல்லாம் நரியா கிரியா போய் வளைஞ்சுன்னு, நீ ஏன் மனுஷன்தானா, நீ நல்ல அமைச்சரா இருந்தீ ஐயா என்ற காவல்காரன் கேக்குறான். என்ன பண்றது, எஞ்சிய வெள்ளித்திரையில் கண்க ரொம்ப அருமையாக அப்படிலாம் ரொம்ப பாடுகிறார். அது மாதிரி என்ன பண்றது, பெரியவங்க எல்லாம் இப்படிலாம் இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க. அதனால் உள்ளேன் கொவ்வை செவ்வாய் வெள்ளேனும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொழும்பில் உள்ளேன் உன்னுடைய விழுமி விழுமிய, அது அடிமையில உலகத்துல யாத்த யாராருக்கெல்லாம் அடிமை செஞ்சோ அது வந்து விழுத்தொழும்பல்ல, வயிற்று பழப்புக்குன்னு அர்த்தம். ஆனா உன்னிடத்தில் அடிமை செய்த அது விழுமிய தொழும்பு, அது மிகச்சிறந்த அடிமையின் பேர். இதெல்லாம் வச்சுதான் பாரதி பாண்டார். ஏன்னா பக்குவமான ஆன்மா இல்ல, அந்த கொஞ்சம் நடுப்புல தண்ணி இன்னி போட்ட வரத்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கம் இருந்ததாக சொல்றாங்க. அது இது அவருடைய பாவம், சில இது வறுமை கோலம் இதெல்லாம் இருந்தது. ஆனா தெய்வ பக்தி உடையவர்கள் அவர் சொல்லும் போது கூட மற்ற தொழும் விழுத்தொழும்புங்கிறாரே, அப்ப பெருமாண்டத்துல அடிமை செய்தாதான் அந்த அடிமை சிறந்த அடிமை. ஏனையோரிடத்துல செய்வதெல்லாம் அந்த அடிமை சிறந்த அடிமை இல்லை. பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோ ஓதுண்டா சாமி. இனி ஒரு தரம் அடிமையா சே. ஆனால் ஐயா ஆண்டவனுக்கு சிவசிவ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அதான் விழுத்தொடும்பு, விழுத்தொடும்பினுள்ளேன். இறைவனுக்கு அடிமை செய்வது விழுமிய அடிமையின் அர்த்தம். ஏனைய உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை செய்வது மட்டமன் அர்த்தம். ஆகவே மனிதன் மனிதனுக்கு அடிமை ஆகுவதில்லை, ஆகக்கூடாது. ஆனால் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான், ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான். தானே சொல்றது, எந்த பாரதியார் விழாவது விழாவிலாவது எவனாவது இந்த கருத்து சொல்லியிருக்கானோ, விழுத்தொடும்பு. அப்ப ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பது சிறந்த அடிமையின் அர்த்தம், மனிதன் மனிதனுக்கு அடிமையாயிருப்பதுதான் மட்டமானதன் அர்த்தம் அல்லவா. விழுத்தொழும்பு விழுமிய தொழும்பு அடிமை. விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன். அந்த அடிமையை விட்டு நான் வெளியே புறம்பே போனதில்லை, போகவும் மாட்டேன். புறம் அல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கல்லேன் அல்லவா. நான் மறைந்திருந்து மெதுவா நான் உன்னை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா, இவர் வரல அவன் விட்டுதான் போனார். எப்பா நீ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போனார். இருந்தாலும் கூட அப்படி தான் ஏன் விடணும், நம்ம இடத்துல ஏதோ தவறு காட்டிருக்கு. அதனால் நான் என்னுடைய தவற்றினாலே நான் அப்படி உன்னை விட்டு நான் நீங்கி வந்தும் கூட, ஆனா நீ என்னை ஆட்கொண்டது நீ மறக்கலப்பா. அதனால உன் கருணை பெரிது, என்னுடைய நினைவு சிறிது என்று சொல்றது. கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே. நான் உன்னை நினைக்காதிருந்த போது கூட நீ என்னை நினைத்து. இந்த 50 பாட்டுக்குள்ளே கார் ஒரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேறொரு வேணி விடுதி கண்டாய். இந்த பெண் ஆசையினாலும் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளாமையினாலும் நான் எப்படி இருக்கேன்னாரு, ஆத்தங்கர மரமா இருக்கேன். ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் என்ன ஆகும், என்னைக்கு இருந்தனாலும் போடும், இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு தான். ஆமா ஒரு பாட்டு கூட உண்டு, ஆத்தங்கரை மரத்தில் இருக்கிற மரமும் ரெண்டும் நீ சீக்கிரம் போடும். ஏன்னு கேட்டா, நீங்க அந்த காலத்து அரசனிடத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன என்னைக்கு இருந்தாலும் நெருப்பு தான், நெருப்பு. ஏன் இன்னைக்கோ நாளைக்கோ அதான் திருவள்ளுவர் சொன்னார். அரசங்கிட்ட எப்படி பழகணும்னாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. ரொம்ப நீங்க 4 நாளைக்கு அவங்க கிட்ட போகலனாலும் ஏது இந்த பக்கமே திரும்பமாட்டான் இருக்க, அப்படியே கொடுத்து அவனுக்கு போய் சொல்லு, இந்த மாசோட கணக்கு தித்துரு என்று சொல்லுவான். சரி நீங்க போய் வந்து அடிக்கடி உள்ள போனீங்கன்னு ஏது கொளுத்து போட்டுது, நம்ம அரசாணியோட இருக்கிறோம் இங்க கூட வர்றான் பின் வர சொல்ல நாளை சொல்லுவான். அதனால அகலவும் கூடாது அணுகவும் கூடாது. பின்ன எது போல நெருப்பு கிட்ட குளிர் காயும் போது எப்படி இருப்ப, ரொம்ப எட்ட போனாலும் குளிரும், ரொம்ப பக்கத்துல போனாலும் சுடும், பின்ன எப்படியே அது ஒரு நிதானமா இருந்த குளிர் காயணும். அது போல அரசங்கிட்ட நிதானமா இருக்கணும்டா ராஜா போடான். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இருந்தது. அது அரசங்கிட்ட இப்படி எல்லாம் பழகிக்கலாம். நீங்க ஆற்றங்கரை மரமா இருக்கும்போது ஒண்ணும் அதெல்லாம் முடியாது. ஏன், எங்கேயாவது வெள்ளம் பிச்சு ராத்திட்டு மழை பெஞ்சுன்னு சொன்ன ஒரே வெள்ளம் வரும்போது பெரிய மரம் பாருங்க சார், புளிய மரம் அப்படியே ஆழமா அப்படியே பேர் தள்ளிவிட்டு பாருங்களேன், தண்ணி எவ்வளவு வேகத்துல வந்திருக்குது என்று போடும். அதனால் நான் ஆற்றம் கரமரமாயி, எந்த ஆற்றங்கரை என்னரே, இந்த பெண்ணிச்சை என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றங்கரை, அந்த ஆத்துல நான் போனதுனால இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறேன், எந்த நேரத்திலும் மரம் கீழே விழுந்துடும். இல்ல அப்படி விட இருந்த என்னை நீ என்ன செய்தாய்? அப்படி விழுந்து விடாதவாறு வேறொரு வேனை விடுதி கண்டாய். என்னை விட்டு விடாதப்பா. விளங்கும் திருவாரூர் உறைவா